வணக்கம் கர்த்தருடைய பரிசுத்த வணக்கம் கர்த்தருக்குரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் இந்த காலை வேளையில பிளஸிங் நிகழ்ச்சியின் வழியாக சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தரை நன்றியோடு கூட துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த உயிர் தெரிந்த காலை வேளையிலே ஆண்டவருடைய வார்த்தையோடு கூட ஆண்டவர் உங்களை சந்திக்க கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். அதுக்காக கர்த்தருக்கு நான் மிகவும் நன்றியுள்ளவனாக இருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அனைவரும் நல்ல சுகத்துடனும் பலத்துடனும் ஆரோக்கியத்துடனும் இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு நிமிஷம் செய்திக்கு முன்பு செல்வதற்கு முன்பதாக ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல கர்த்தாவே, தன்மையான விளக்காக கொடுத்துகிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். உடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக ஆண்டவர் உடைய சமூகத்தில் கூட்டி சேர்த்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம். நீ எங்களோடு கூட இடைபெடும்படியா என்று சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். இன்றைக்கு அந்த குட்டி சாமுவேல் சொன்னது போல, கர்த்தாவே பேசும்படியேன் கேட்கிறேன் என்று ஆண்டவரே தன்னை தாழ்த்தினவனாக அந்த குட்டி சாமுவேல் கேட்டான. ஆண்டவரே, அதுபோல எங்களையும் தாழ்த்தி முடி சமூகத்தில் கேட்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இடைபெடும். எல்லா துதிகளையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களும் பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தையோடு கர்த்தர் உங்களை சந்திக்க கர்த்தர் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் நம்மை நேசிக்கிறார், ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். இந்த மார்ச் மாதம் 13ஆம் தேதி வரையிலும் இந்த புதிய வருஷத்துல 2022 கண்ணின் மணி போல பாதுகாத்து எல்லா விக்கினங்களுக்கும் விலக்கி மீட்டு, ஆபத்துகள் விபத்துகள் நாச மோசங்கள் எல்லாவற்றுக்கும் விலக்கி மீட்டு, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்தித்து இரக்கம் பாராட்டி, அவருடைய நன்மையினாலும் நம்முடைய கிருபையினாலும் இரக்கங்களினாலும் நம்மை முடிச்சூட்டி இம்மட்டும் நடத்தி வந்த தேவாதி தேவனை நாம் நன்றியோடு கூட துதிக்க ஸ்தோத்தரிக்க அவருக்கு வாழ்நாளெல்லாம் நன்றியா இருக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். அத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாட்டும். நாம் தொடர்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை தியானித்துக் கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பாக நம்ம என்ன பார்க்க ஆரம்பித்தோம்னா, விசுவாசத்தை குறித்து படிக்க ஆரம்பித்தோம். இந்த விசுவாசத்தை குறித்து படிக்க ஆரம்பித்ததுல நிறைய காரியங்கள் பார்த்தோம். அதுல இப்ப சமீபமா இந்த கடந்த ரெண்டு வாரங்களாக நம்முடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து நாம் படிக்க ஆரம்பித்திருக்கிறோம். இன்றைய தியானத்தின் தலைப்பாக நான் எடுத்திருப்பது வேர்ட்ஸ் ஆர் தியானத்திற்கு நான் தலைப்பு கொடுத்திருக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அது நாம் பேசுகிற வார்த்தைகள் அவன் அந்த வார்த்தைகளுடைய வல்லமையை குறித்து தான் நம்ம படித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாருக்கும் கிறிஸ்தவ உலகத்தில் எல்லாரும் தேவனுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது, தேவனுடைய வார்த்தைகள் பெரிய காரியங்களை செய்கிறது அப்படின்னா சொன்னா ஆமேன்னு சொல்லுவாங்க, அதை ஏற்றுக்கொள்வாங்க. அதுக்கு வந்து அதை வந்து நம்மோடு கூட அதற்கு அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா நம்முடைய வார்த்தைக்கும் வல்லமை இருக்கிறது அப்படின்னு சொன்னா அதுல வந்து அவர்களுக்கு அதுல பெரிய அதுல அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வதில் அவர்களுக்கு அதிக சிரமம் இருக்கிறது. அது அதனாலதான் நம்ம வந்து ஆண்டவருடைய வார்த்தையில பாக்குறோம். அந்த வசனத்தை பார்ப்போம். 11ஆவது அதிகாரம் மார்க் எழுதின சுவிசேஷம் 11ஆவது அதிகாரம் மார்க் 11:23 என்ன சொல்லுது பாருங்க. எவனாகிலும் இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி தான் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அவன் சொன்னபடியே நடக்கும் என்று தன் இருதயத்தில் சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அவன் சொன்னபடியே ஆகும். அப்போ அந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்திலே போய் விடுவதற்கு அவன் சொன்னும் அவன் சொன்னபடிதான் ஆகும். அந்த அவன் யாரு? அதுதான் நீங்களும் நானும். நாம் சொல்லுகிறபடிதான் ஆகும். அப்படியானால் அந்த வார்த்தைகளுக்கு, நம்முடைய வார்த்தைகளுக்கு மதிப்பு இருக்கிறது, அந்த வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. விசுவாசத்தை கட்டவிழ்ப்பதற்கு நம்முடைய வார்த்தைகளை பிரயோகித்துதான் நாம் விசுவாசத்தை கட்டவிழ்க்க முடியும் என்பதை நாம் புரிந்தவர்களாய் இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்படி இந்த உலகத்தை படைச்சாரு? ஆண்டவர் எல்லாவற்றையும் சொல்லி சொல்லி தான் படைத்தார். அது போலவே அவருடைய சாயலில் உண்டாக்கப்பட்டிருக்கிற நாமும் நம்முடைய உலகத்தை எப்படிதான் படைக்கணும், சொல்லி சொல்லி தான் படைக்கணும். அப்போ நம்ம நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையாக இருக்கலாம், நம்முடைய படிப்பாக இருக்கலாம், நம்முடைய தொழிலாக இருக்கலாம், குடும்பமாக இருக்கலாம், ஊழியமாக இருக்கலாம், எதுவா வேண்டுமானாலும் இருக்கலாம், அவற்றை நாம் எப்படிதான் உண்டாக்க வேண்டும், நம்முடைய வார்த்தையினால் அதை சொல்லி 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 சொல்லிதான் உருவாக்க வேண்டும். அப்படிதான், அதுதான் ஆண்டவருடைய ப்ரிஃபர்ட் மெத்தட் ஆஃப் டூயிங் திங்ஸ். ஆண்டவர் வந்து உங்களுக்கு ஒரு அற்புதம் வேணும், உங்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும்னு உடனே வானத்திலிருந்து ஒரு அற்புதத்தை தூக்கி போட முடியாது, ஏன்னா அது வந்து அப்படி நடக்கிறது இல்லை. அப்போ உங்களை உங்களுக்கு அது வந்து ஆண்டவர் எப்படி செயல்பட வைத்திருக்கிறார் என்றால், உங்களுடைய வார்த்தையை சொல்லுவதன் மூலமாக, நீங்க பேசுவதன் மூலமாக, நீங்க வந்து அறிக்கையிடுவதன் மூலமாக, நீங்கள் எதை நம்புகிறீர்களோ அதை நம்பி பேசுகிறதன் மூலமாகத்தான் நீங்கள் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இப்ப இதுக்கு ஒரு சாதாரணமான ஒரு உதாரணம், ஒரு எளிய ஒரு உதாரணம், அந்த அந்த அது வந்து இது நான் வந்து இந்த வாரத்துல நான் ஒரு காரியத்தை நான் பார்த்தேன், அது வந்து நான் பெருமைக்காக நான் சொல்லலை, நான் அது வந்து அது அது அந்த வார்த்தை அப்படி உடனடியாக நடந்ததை பார்க்கும்போது எனக்கு ஒரு நிமிஷம் உண்மையாகவே ஒரு ஒரு சந்தோஷமாகவும் இருந்துச்சு, ஆனா அதே சமயத்துல அது ஒரு அதிர்ச்சியாகத்தான் இருந்தது. நானே ஆண்டவருடைய நம்முடைய வார்த்தையின் வல்லமையை குறித்து கடந்த 2 வாரமா பேசியிருக்கேன், ஆனால் அது எனக்கு ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது என்றால், எனக்கு வந்து உண்மையிலே அதுவே எனக்கு ஒரு சர்ப்ரைசிங்காகவும் ஷாக்காகவும் தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன நடந்தது அப்படின்னா, இந்த வாரத்துல எங்க வீட்டுக்கு என்னுடைய தங்கையும் அவருடைய மகளும் வந்திருந்தாங்க. அவகிட்ட வந்து நாங்கெல்லாம் பேசிட்டு இருந்தோம். அப்போ எங்க அம்மா, என் பொண்ணு வந்து படம் அழகா வரைவா அப்படி அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னாங்க. அந்த வார்த்தையை வந்து அதை நான் கவனிச்சேன். அந்த வார்த்தை என்ன சொன்னாங்கன்னா, அவ படம் வரைகிறதுல ஒரு ஜீவன் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ அந்த வார்த்தை நான் வந்து அவளுடைய, அவ நிறைய படம் வரைவா, அவளுக்கு படம் வரைகிறதுல ரொம்ப ஆர்வம் இருக்கு, ஆனால் நான் அந்த பார்வையில நான் அதை பார்த்ததில்லை, அப்படி எனக்கு தோணுனதும் இல்லை. ஆனால் நடந்த காரியம் என்ன, அவங்க வந்து சொல்றாங்க, அதுக்கு மறுநாள் வெள்ளிக்கிழமை அவங்க சொன்னாங்க, மறுநாள் அவ வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு அவ வரும்போது ஸ்கூல்ல அவளுடைய ஃப்ரீ டைம்ல அவ ஒரு படம் வரைஞ்சு கொண்டு வந்தா. அந்த படம் அதை பார்க்கும்போது அப்படியே ஒரு பூனைக்குட்டிய வந்து படம் வரைஞ்சிருந்தா, அந்த பூனைக்குட்டி அப்படியே ஒரு செவர்ல இருந்து எட்டி பாக்குறது போல இருந்தது. அது அவ வரைஞ்ச ஒரு படம். அப்போ அந்த அந்த அதுல அந்த படம் அவ வரைகிறதுல உயிர் இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. அதை மறுநாள்ல நான் வந்து அவ வரைஞ்ச படத்துல அதை நான் பாக்குறேன். அது அப்படி அவ்வளவு ஒரு, இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, இது ஏதோ இது வந்து இப்ப என் பிள்ளைக்கு நல்லா வரைய தெரியும்னு நான் சொல்றதுக்காக வரல. நாம் சொல்லுகிற வார்த்தைகள், அந்த வார்த்தைகள் அப்படியே உருவாக்குகிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி ஒரு மனுஷன் தன்னுடைய வார்த்தைக்கு வல்லமை இருக்கிறது, அந்த வார்த்தைகள் உருவாக்கக்கூடிய வல்லமை கொண்டது, நம்ம என்ன பேசுறோமோ அது போலவே உருவாக்க முடியும் என்று ஒரு மனிதன் அறிந்திருப்பானால், அவன் அவனுடைய வார்த்தைகளில் அவன் மிக மிக கவனம் உள்ளவனாக இருப்பான். நம்ம வந்து ஒரு வசனத்துக்கு நேரா திருப்புவோம். சங்கீதம் 64:4, சங்கீதம் 64, சங்கீதம் 64:4, இந்த வசனத்துக்கு போவோம் பாருங்க. மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை நாணேற்றுகிறார்கள், சற்றும் பயமின்றி சடுதியில் அவன் மேல் எய்கிறார்கள். இதுல அதுல நம்முடைய தலைப்பு கேட்ட அந்த காரியத்தை நம்ம பார்ப்போம் பாருங்க. இங்க பாருங்க அவன் என்ன சொல்றான், மறைவுகளில் உத்தமன் மேல் எய்யும் பொருட்டு கசப்பான வார்த்தைகளாகிய தங்கள் அம்புகளை
நாணேற்றுகிறார்கள். கசப்பான வார்த்தைகளை நாணேற்றுகிறார்கள். நம்முடைய வார்த்தைகள் வந்து ஒரு அம்புக்கு அம்பு போல செயல்படுகிறது. நம்ம வந்து அந்த வார்த்தைய நம்முடைய வாயிலிருந்து அதை விட்டுட்டோம் அப்படின்னா அந்த வார்த்தை என்ன பண்ணுதான், அது எங்க போய் அடிக்கணுமோ அதுல போய் அடிச்சிருது. ஒரு வில்லை போல, வில்லிலிருந்து புறப்படுகிற நாணை போல நம்முடைய வார்த்தைகள் செயல்படுகிறது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய, நம்முடைய வார்த்தைகள் வில்லு போல இருக்கு. அதை வந்து நம்ம அதை வாயிலிருந்து விட்ட உடனே அது போய் அடிச்சிருது அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? இப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசக்கூடாது. அது வந்து அதனாலதான் திருவள்ளுவர் என்ன சொன்னாரு, தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாதே நாவினால் சுட்ட வடு. நம்முடைய வார்த்தையினால் ஏற்படுத்துகிற காயங்கள் அது என்ன பண்ணுது, வடுக்களை உண்டாக்குகிறது, தழும்புகளை உண்டாக்குகிறது. அதனால அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, அந்த புண்ணெல்லாம் காஞ்சு புண்ணெல்லாம் சுகமாகி அதெல்லாம் சரியானாலும் அந்த வடுவை பார்க்கும் போதெல்லாம் என்ன ஞாபகம் வருது, அன்னைக்கு அந்த இடத்துல நீ என்ன சொன்ன, அந்த இடத்துல நீ என்ன பேசின பாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நம்ம என்ன பண்றோம், திருப்பி 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 ரீப்ளே ஆகுது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வார்த்தைகள் அம்புகளை போல் இருப்பதால் நம்ம எப்படி இருக்கணும், நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேச வேண்டும். நாம் வந்து எல்லா சூழ்நிலைகளையும் விசுவாசத்தையும் தைரியத்தையும் அன்பையும் நம்பிக்கையையும் உண்டாக்குகிற வார்த்தைகளை நாம் தொடர்ந்து பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அந்த நம்முடைய வார்த்தைகள் வந்து உப்பினால் சாரமேற்றப்பட்டதாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தைகள் வந்து கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளாய் நாம் பேச வேண்டும். நம்முடைய வார்த்தையினால நம்ம கட்டவும் முடியும், கட்டினதை உடைச்சு போடவும் நம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை இருக்கிறது. அப்படின்னா அந்த நான் ஏற்றுகிறது போல வில்லுல கசப்பான வார்த்தைகளை நம்முடைய வாயிலிருந்து நம்ம என்ன செய்யக்கூடாது, பேசக்கூடாது. அந்த வார்த்தைகளை அப்படி பேசி மற்றவர்களை காயப்படுத்துவது கூடாது. எனக்கு அண்ணன சகோதரனே சகோதரியே, ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு ஆண்டவர் ஒரு வாக்கு தத்துவமே கொடுத்திருக்கிறார். அது என்னது, யோபுவினுடைய புஸ்தகம் 5வது அதிகாரத்துக்கு போவோம். யோபு 5வது அதிகாரம் அதனுடைய 19வது வசனத்திலிருந்து பார்த்தா என்ன சொல்லுது, நாவின் சவுக்குக்கு மறைக்கப்படுவீர். அந்த வசனம் எங்க இருக்கு, எத்தனாவது வசனம், 21 என்ன சொல்லுது பாருங்க, நாவின் சவுக்குக்கும் மறைக்கப்படுவீர். நமக்கு ஆண்டவர் வந்து ஒருவேளை நம்முடைய நமக்கு நம்ம மற்ற நம்மோடு இருக்கிறவர்கள் மற்ற ஜனங்கள் ஒருவேளை தங்களுடைய நாவை வந்து சவுக்க போல சுழற்றினா கூட ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஆண்டவர் நம்மை நாவின் சவுக்குக்கு மறைக்கிறார். நாவின் சவுக்கு அது வந்து இந்த பாதிப்பை உண்டாக்காதபடி, இந்த வார்த்தைகளினால் நமக்கு பாதிப்பு ஏற்படாதபடி ஆண்டவர் தம்முடைய கிருபையினால் பார்த்து கொள்கிறார். அப்படிப்பட்ட ஒரு வாக்கு தத்துவம் நமக்கு இருக்கிறபடினால நம்ம பயப்பட வேண்டாம். அதாவது சொல்லப்படுகிற எல்லா வார்த்தைகளையும் கேட்காத அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை இருக்கு. இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஜனங்கள் வந்து அவங்களுடைய வாயின் வார்த்தைகளை தவறாக பயன்படுத்தும் போது அவர்கள் தாங்கள் அறியாமலே அவர்கள் என்ன செய்கிறார்கள், அவங்க வந்து தங்களை அறியாமலே பிசாசுக்கு தங்களுடைய நாவையும் தங்களுடைய எண்ணத்தையும் தங்களுடைய இருதயத்தையும் அந்த நேரத்துல அவனுக்கு விட்டு கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்போது அந்த வார்த்தைகள் கசப்பான வார்த்தைகளாய் கூர்மையான வார்த்தைகளாய் வெட்டி சாய்க்கிற வார்த்தைகளாய் வரும்போது அது என்ன செய்யுது, மற்றவர்களை பாதிக்கிறது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லியிருக்கு, அப்படிப்பட்ட வார்த்தைகள் நம்மை பாதிக்காது. நம்ம வந்து அதற்கு விளக்கப்பட்டிருக்கிறோம். ஏன் நம்ம விளக்கப்பட்டிருக்கோம்னா, நம்முடைய திறமையினால் அல்ல, நாம் கிறிஸ்துவுக்குள் அவருடைய இரத்தத்துக்குள்ளாக மறைக்கப்பட்டிருக்கிறபடினால் நமக்கு விரோதமாக எய்யப்படும் ஆயுதங்கள், நமக்கு எதிராக உருவாக்கப்படும் ஆயுதங்கள் ஒன்றும் வாய்க்காமலே போகும். ஒருவேளை நமக்கு விரோதமாக மனுஷர்கள் ஒரு தங்களுடைய வில்லுகளை அந்த கசப்பான வார்த்தைகளால் அவங்க அம்பை போல நம்மை நோக்கி அடித்தா கூட, அந்த வார்த்தைகளும் கிறிஸ்துவின் இரத்தத்தை தாண்டி தான் நம்மை தொட முடியும். கிறிஸ்துவின் இரத்தத்துக்கு மீறின ஒரு வைரஸும் கிடையாது, கிறிஸ்துவின் இரத்தத்தை மேற்கொள்ளக்கூடிய வார்த்தையும் கிடையாது. கருமையான சகோதரனே சகோதரிய, ஆண்டவர் அதே சமயத்துல நம்ம வந்து எப்படி இருக்கணும், அந்த வார்த்தைகளை எப்படி பயன்படுத்த வேண்டும், அந்த வார்த்தைகள் நாம் அனுப்பின வார்த்தைகளை அதை நாம் திரும்ப எடுக்க முடியாதபடினால், துப்பாக்கியிலிருந்து தோட்டா போகுது அப்படின்னா அந்த தோட்டாவை திருப்பி துப்பாக்கிக்குள்ள செட் பண்ண முடியாது, அது போச்சுன்னா அவ்வளவுதான், அதோட இது முடிஞ்சு போச்சு. அதனாலதான் ஒரு புத்த பழமொழி இப்படி சொல்லுது, பேசாத வார்த்தை உனக்கு அடிமை, பேசிய வார்த்தைக்கு நீ அடிமை. பேசாத வார்த்தை உனக்கு அடிமை, நீ பேசின வார்த்தைகள் அதற்கு நீ அடிமையாக இருக்கிறாய். அப்போ நம்ம வந்து நம்முடைய வாயின் வார்த்தைகளினால் மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடிய, மற்றவர்களை தைரியப்படுத்தக்கூடிய, மற்றவர்களை வந்து அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய, அவர்களை சந்தோஷப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை, ஒண்ணு அப்படிப்பட்ட வார்த்தைகளை பேச வேண்டும். இல்லாவிட்டா அப்படிப்பட்ட வார்த்தைகள் இல்லையா, அந்த வார்த்தை நம்ம என்ன செய்யணும், நம்ம ரெண்டு கையையும் வாயில வச்சு இருக்க பொத்திட்டு அமைதியாக இருந்து விடலாம். அதுவே மிகப்பெரிய அந்த ஜனங்களுக்கு மிகப்பெரிய நன்மையாக முடியும். கர்மையான சகோதரனே சகோதரிய, ஆண்டவருடைய வார்த்தை அம்புகளை போன்றது என்று பார்த்தோம். அடுத்தது பாருங்க, அடுத்தது அந்த வார்த்தைகள், நம்முடைய வார்த்தைகள் வந்து கண்டெய்னர்ஸ். நம்முடைய வார்த்தைகள் வந்து என்ன பண்ணுதா, அது ஒரு கண்டெய்னரை போல இருக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு நம்முடைய அந்த இதுல வந்து ஸ்கிரீன்ல பாத்தீங்கன்னா தெரியும், நான் வந்து அந்த படம் என்ன படம் போட்டிருக்கேன், பேர்ட்ஸ் ஆர் கண்டெய்னர்ஸ். இப்ப பின்னாடி பாருங்க, பெரிய 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 கண்டெய்னர் பாக்ஸஸ் வந்து ஃபுல்லா அடுக்கி இருக்கு. இல்ல கருமையான சகோதரனே சகோதரிய, இந்த கண்டெய்னர் பாக்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் இன்டர்நேஷனல் ட்ரேட் வந்து, அதாவது அந்த அந்நிய வாணிபம் என்பது மிக பல மடங்காக பெருகினதுக்கு முக்கியமான காரணம் இந்த கண்டெய்னர்ஸ். இந்த கண்டெய்னர்ஸ் சொல்ல போனா தே லிட்ரலி சேஞ்ச் த வேர்ல்ட். இந்த உலகத்தை பாதித்த மிக மிக முக்கியமான கண்டுபிடிப்புகள்ல ரொம்ப ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்பு இந்த கண்டெய்னர். அது அதே போலதான் நம்முடைய வார்த்தைகளும் எப்படிதான் இருக்கு, அது வந்து கண்டெய்னர் போலதான் இருக்கு. அந்த வார்த்தைகள் வந்து நம்ம அது வந்து அந்த வார்த்தைகளை நன்மைகள் செய்வதற்கும் நாம் பயன்படுத்த முடியும். அந்த வார்த்தைகள் நமக்கு வந்து அது வந்து அதுல வந்து என்ன பண்ணலாம், இதை வந்து தீமை செய்யவும் அந்த வார்த்தைகளை நாம் பயன்படுத்த முடியும். கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி பாம்பேல ஒரு மிகப்பெரிய பாம் பிளாஸ்ட் நடந்தது, அதுல வந்து ஏகப்பட்ட பேர் பாதிக்கப்பட்டாங்க. ஐ திங்க் நான் நினைக்கிறேன் அது 26/11 நவம்பர்ல வந்து நடந்துச்சு. அமெரிக்கால வந்து 26/7 அது செப்டம்பர்ல நடந்துச்சு. இது வந்து மும்பைல நடந்த அந்த பிளாஸ்ட்ல அவங்க கண்டுபிடிச்சது என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா, அந்த அவங்க ரொம்ப 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 பவர்ஃபுல்லான எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் யூஸ் பண்ணாங்க. இந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸ எதுல வச்சு எடுத்துட்டு போனாங்க தெரியுமா, டிஃபன் பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த டிஃபன் பாக்ஸ்ல வச்சு எடுத்துட்டு போனதுனால யாருக்கும் சந்தேகமே வரல. அந்த டிஃபன் பாக்ஸ்ல என்ன இருக்கும், நம்ம என்ன நினைப்போம், தயிர் சாதம் இருக்கும், இல்லைன்னா ஒருவேளை சாம்பார் சாதம் இருக்கும், இல்லைன்னா சப்பாத்தி இருக்கலாம், ஒரு பூரி இருக்கலாம், அப்படிதான் நம்ம யோசிப்போம். ஆனால்
அந்த மனிதர்கள் அன்று என்ன செய்தார்கள், அந்த வார்த்தை அந்த டிஃபன் பாக்ஸில் வச்சு அந்த எக்ஸ்ப்ளோசிவ்ஸை வச்சு அவர்கள் மிகப்பெரிய நஷ்டத்தை உண்டாக்கினார்கள். எனக்கு அருமையான சகோதரிய சகோதரிய, நம்முடைய வார்த்தைகள் எப்படிப்பட்டது என்பதை நாம் கவனத்தில் கொள்ளத்தக்கதாக ரெண்டு மூணு வசனத்தை நம்ம பார்ப்போம். முதலாவது நீதிமொழிகள் 10:19 திருப்போம். நீதிமொழிகள் 10:19. அதுல பாருங்க, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, தன் உதடுகளை அடக்குகிறவன் புத்திமான். சொற்களின் மிகுதியில் என்ன இருக்காதான், பாவம் இல்லாமல் போகாது. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய, வாய் இருக்கு, நமக்கு நேரம் இருக்கு, அதனால நான் என்ன வேணாலும் பேசுவேன் அப்படின்னு பேசுனீங்கன்னா நீங்க என்ன செய்றீங்க, உங்களுடைய சொற்களின் மிகுதியினால் நீங்கள் பாவம் செய்கிறீர்கள். அதுலயும் அந்த வசனத்துல பாருங்க, அதனுடைய லிவிங் பைபிள் வெர்ஷன் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க, லிவிங் பைபிள்ல, டோன்ட் டாக் சோ மச், யூ கீப் புட்டிங் யுவர் ஃபீட் இன் யுவர் மவுத், பி சென்சிபிள் அண்ட் டர்ன் ஆஃப் த ஃப்ளோ. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரிய, நாம் பேசுகிற அதிகமா பேசும்போது நாம் பாவம் செய்கிறோம் என்பதை உணர வேண்டும். பாவம் செய்யறது மட்டுமல்ல, அந்த லிவிங் வெர்ஷன் என்ன சொல்றது பாருங்க, யூ கீப் புட்டிங் எ ஃபுட் இன் யுவர் மவுத், அப்படின்னா என்ன அர்த்தம், முட்டாள்தனமா என்னத்தையாவது பேசி விடுகிறோம். அப்படி முட்டாள்தனமா ஏதாவது பேசிட்டு அதுக்கப்புறம் ஐயையோ ஐயையோன்னு சொல்லிட்டு நான் அப்படி தெரியாம பேசிட்டேன், நான் வந்து யோசிக்காம பேசிட்டேன், நான் அப்படி நான் மீன் பண்ணல, நான் அப்படி யோசிக்கல அப்படின்னு சொல்லி மனிதர்கள் என்ன செய்கிறார்கள், பேசக்கூடிய வார்த்தைகளை பேசி விட்டு அதுக்கப்புறம் என்ன பண்றாங்க, தே ரிக்ரெட் ஆஃப்டர் வேர்ட்ஸ். ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, அதனாலதான் சொற்களின் மிகுதியினால் பாவம் இல்லாமல் போகாது அப்படிங்கிறதுனால இப்ப நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்முடைய வார்த்தைகளில் நாம் கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அளந்துதான் பேசணும். இஷ்டம் போல நொட 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 நொடன்னு பேசிக்கொண்டே இருப்பது என்பது நாம் நம்மை அறியாமலே பிசாசுக்கு இடம் கொடுக்கிறோம். இப்படி லொட லொட லொடன்னு இந்த வாய் ஓயாம பேசுறவங்களை பாத்தீங்கன்னா அவங்க வந்து என்னத்தை பேசுவாங்கன்னு நீங்க பாத்தீங்கன்னா அவங்க ரெண்டே ரெண்டு காரியத்தை தான் பேசுவாங்க. அவங்க ரொம்ப எல்லாம் பேச மாட்டாங்க, ரெண்டே ரெண்டு காரியம் தான் பேசுவாங்க. என்ன பேசுவாங்க, முதலாவது அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளையே பேசிக்கொண்டிருப்பார்கள். எனக்கு இப்படி ஆயிட்டு, எனக்கு இது இப்படி ஆயிட்டு, நான் இப்படி பண்ணனா, நாங்க போனனா அப்படி ஆச்சு, நான் இதை கேட்டனா இது இப்படி ஆச்சு, இவன் செய்யல அவனும் பண்ணல, அவன் இவன் தான் பண்ணலன்னா அவளும் பண்ணல, அவ தான் பண்ணலன்னா இவளும் பண்ணல அப்படின்னு சொல்லி 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 என்ன சொல்லிட்டே பேசிட்டே இருப்பாங்க, அவர்கள் தங்களுடைய பிரச்சனைகளையே பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுது, நீங்க வந்து பிரச்சனைய பத்தி பேசாதீங்க, பிரச்சனை கிட்ட பேசுங்க அப்படின்னு ஆண்டவர் சொல்றாரு. ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள், இப்படி பேசி கொண்டிருப்பவர்கள் அல்லது தங்களுடைய வார்த்தையின் வல்லமையை அறியாதிருக்கிறவர்கள் என்ன செய்து கொண்டிருப்பார்கள், அவர்கள் வாய் ஓயாமல் தங்களுடைய பிரச்சனையை பேசிக்கொண்டே இருப்பார்கள். அப்படி இல்லை அப்படின்னா என்ன செய்வாங்க, அவங்க மற்றவர்களை பற்றி மற்றவர்களுடைய காரியங்களை குறித்து அவங்களுடைய இன்னும் சொல்ல போனா சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும்னா மற்றவர்களை குறித்து புறணி பேசிக்கொண்டே இருப்பார்கள். ஒன்னு தங்களுடைய பிரச்சனையை பேசுவாங்க, அப்படி இல்லைன்னா மற்றவங்களுடைய குறைய பேசிக்கிட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு மற்றவங்களுடைய குறைய பேசும்போது அவர்களுக்கு தங்களிடத்துல என்ன இருக்கு, மற்றவருடைய கண்களில் இருக்கக்கூடிய துரும்ப எடுத்து போட முயற்சிக்கிற அந்த ஜனங்கள் தங்களுடைய கண்களில் இருக்கிற உத்தரத்தை கன்வீனியண்டா மறந்து போய் விடுவார்கள். அதனால எனக்கு அருமையான சகோதரிய சகோதரிய, ஆண்டவர் நம்மள என்ன சொல்லியிருக்காரு, நம்முடைய சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது அப்படிங்கிறதுனால நம்ம என்ன செய்யக்கூடாது, நம்ம வந்து நம்முடைய வார்த்தைகளை மிக 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 சுருக்க வேண்டும். இன்னொரு வசனத்துக்கு போவோம், பிரசங்கியின் புஸ்தகம்
பிரசங்கியின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 2வது வசனம் என்ன சொல்லுது? எக்லிசியாஸ்டஸ் 5:2 என்ன சொல்லுது பாருங்க. தேவ சமூகத்தில் நீ துணிகரமாய் உன் வாயினால் பேசாமலும் மனம் பதறி ஒரு வார்த்தையையும் சொல்லாமல் இரு. இந்த மனம் பதறி ஒரு வார்த்தையை சொல்லி வாழ்க்கையை தொலைத்தவர்கள் அநேகர் இருக்கிறார்கள். சரியான, அதாவது அவசரத்துல, ஒரு மன பதற்றத்துல தேவையில்லாத ஒரு வார்த்தை அவருடைய வாழ்க்கையை அழித்து போட்டது. இதுக்கும் நான் ஏகப்பட்ட உதாரணம் சொல்லலாம், ஆனா அதுக்கெல்லாம் உதாரணம் சொன்னோம்னா நேரம் பத்தாது. நம்ம ஒரு ஒரு வார்த்தை மனம் பதறி பேசுகிற ஒரு வார்த்தை நம்மையும் அழித்து மற்றவர்களையும் அழித்து விடக்கூடியதா இருக்கிறது. அது மிகப்பெரிய ஆசீர்வாதங்களை அழித்து போடுகிறதா இருக்கிறது. நம்ம கவனமாக இருக்க வேண்டும். அது மட்டும் இல்ல, இப்ப பாருங்க இன்னொரு வசனத்துக்கு போவோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 6வது வசனத்துல இந்த வார்த்தையின் மூலமாக நம்ம என்ன என்ன பெற்றுக்கொள்கிறோம்? இங்க பாருங்க, துன்மார்க்கரின் வார்த்தைகள் ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. துன்மார்க்கரின் வார்த்தைகள் என்ன செய்தான்? ரத்தம் சிந்த பதிவிருப்பதை பற்றியது. நம்ம துன்மார்க்கர்கள் பத்தி பேசல, துன்மார்க்களை பத்தி நம்ம கவலைப்படல. இப்போ நம்ம யார பத்தி தான் பேசுறோம் பாருங்க. உத்தமர்களுடைய வாயோ அவர்களை அப்புவிக்கும். லிவிங் லிவிங் பைபிள் என்ன சொல்ல பாருங்க, த விக்கெட் அக்யூஸ், மற்றவர்களை குற்றப்படுத்தி கொண்டே இருப்பதுதான் துன்மார்க்கருடைய வேலை. ஆனால் தி காட்லி டிஃபெண்ட், அனே அன்பு திரளான பாவங்களை மூடும். தி காட்லி டிஃபெண்ட். எனக்கு அன்பான சகோதரனே சகோதரியே, நம்முடைய வார்த்தைகளை நாம் எப்படி பயன்படுத்துகிறோம்? நம்முடைய வாயின் வார்த்தைகளை கொண்டு மற்றவர்களை டிஃபெண்ட் பண்றோமா, அல்லது இல்லை இல்லை எனக்கு தெரியும் அப்படித்தான் அந்த ஆள் அப்படித்தான் செய்வாரு அவர் அது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லி அதை இன்னும் கெடுத்து போடுகிறோமா? நாம் கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியம். அதற்கு ஸ்தோத்திரம். நம்முடைய வாயின் வார்த்தைகள் என்ன செய்து மற்றவர்களை தப்புவிக்க கூடும், மற்றவர்களை அவர்களை டிஃபெண்ட் பண்ணும். ஓகே, நம்ம ஏதோ அவன் தெரியாம செய்துட்டான், அவங்க நீங்க அவங்களுக்கு ஒரு இன்னும் ஒரு சான்ஸ் கொடுத்து பாருங்க. இது ஒரு தேவனுடைய மனுஷன், ஆண்டவருடைய பிள்ளை அப்படி சொல்லுவான். ஆனா பிசாசினுடைய பிள்ளைகள் அல்லது வார்த்தையினுடைய மதிப்பை அறியாதவர்கள் என்ன செய்வாங்க? அவங்க அடிச்சு தூக்கி துவைச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கிடுவாங்க. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, நாம் நம்முடைய வார்த்தைகளை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். அடுத்தது பாருங்க, அதே அதிகாரம் 18வது வசனம் என்ன சொல்லுது? 18, பட்டய குத்துக்கள் போல பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம். நம்முடைய வார்த்தைகளை குறிச்சுதான் நான் பேசிட்டு இருக்கேன். இங்க பாருங்க, ஞானமுள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம், பட் தி வேர்ட்ஸ் ஆஃப் தி வாய்ஸ் சூத் அண்ட் ஹீல். அந்த ஒரு ஞானமுள்ளவர்களுடைய வார்த்தைகள் என்ன பண்ணுது? சுகத்தை கொண்டு வருகிறது. ஆம்பிளிஃபைடு வெர்ஷன் என்ன சொல்லுதுன்னு பாப்பமா? தேர் இஸ் ஒன் ஹூ ஸ்பீக்ஸ் ராஷ்லி லைக் தி த்ரஸ் ஆஃப் அ ஸ்வார்ட், பட் தி டங் ஆஃப் தி வாய்ஸ் பிரிங்ஸ் ஹீலிங். கர்மையான சோதனை சகோதரிய, நம்முடைய வார்த்தைகள் சுகத்தை கொண்டு வருகிற வார்த்தைகளா இருக்கிறது. அப்போ எந்த நேரமும் நம்முடைய வியாதியை பத்தியே பேசிட்டு இருக்காம ஆண்டவர் சிலுவையில நமக்காக செய்து முடித்த சுகத்தை பற்றியே பேசி கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய வார்த்தைகள் சுகத்தை கொண்டு வருகிறதா இருக்கிறது, அந்த சுகத்தை உருவாக்குகிறதா இருக்கிறது. நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், இந்த வார்த்தைகள் என்பது அவைகள் இந்த உலகத்தை சார்ந்ததல்ல. அந்த வார்த்தைகள் இட் பிலாங்ஸ் டு தி ஸ்பிரிச்சுவல் ரெல்ம், அது வந்து காணப்படுகிற உலகத்தை சார்ந்ததல்லாததினால், அந்த வார்த்தைகள் காணப்படாத உலகத்தை சார்ந்ததாக இருக்கிற அப்படின்னால், காணப்படாத உலகத்திலே வேலையை செய்து காணப்படுகிற விதமாய் நமக்கு ரிசல்ட்டை கொண்டு வந்து கொடுக்கும். பட்டய குத்துகள் போல பேசுகிறவர்களும் உண்டு, ஞானம் உள்ளவர்களுடைய நாவோ ஔஷதம், நம்முடைய நாவுக்கு சுகமாக்குகிற சக்தி இருக்கிறது. அப்போ அதனால என்ன செய்யணும், அதை நம்ம வந்து பார்த்து பார்த்து சுகத்தை பேச வேண்டும். கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு பத்திரிகையில திடீர்னு என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா, ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அம்மா, அந்த அம்மா வந்து அவங்க வீட்டுல இருக்கிற செடி கொடிகள்ட்ட எல்லாம் பேசும். செடியே, நீ ரொம்ப அழகா இருக்க, நீ நல்லா இருக்க, நீ வந்து இன்னும் நல்லா அழகான பூக்களை நீ வந்து கொடுக்கறாய், அழகான நல்ல கனிகளை நீ கொடுக்கற அப்படின்னு சொல்லி அது பேசுச்சு. அதை வந்து என்ன பண்ணாங்க, பத்திரிகைகளில் போட்டாங்க. அந்த என்ன அதுல உள்ள ஆச்சரியம் அப்படின்னா, அது அப்படி பேசும்போது, அப்படி பேசிய மரங்கள் நன்றாக அவைகள் கனி கொடுத்தது, நல்ல அழகா பூத்துச்சு. அந்த அந்த செடியில் உள்ள பூவுக்கும் பேசாத செடியில் உள்ள பூவுக்கும் ரெண்டுக்கும் வித்தியாசத்தை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். பேசின மரத்துல உள்ள பூ பேசாத மரத்துல உள்ள பூவை விட மிக மிக அழகாக இருந்ததை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இப்ப நம்முடைய வார்த்தைக்கு உருவாக்குற சக்தி இருக்கு, நம்முடைய வார்த்தைக்கு சுகமாக்குகிற சக்தி இருக்கு, நம்முடைய வார்த்தைக்கு மதிப்பு இருக்கு, நம்முடைய வார்த்தைக்கு வல்லம இருக்கு அப்படிலாம் பேசினா, ஆமா இப்படியே பேசி பேசி இவங்க என்னத்த கண்டாங்க, என்னத்த பார்த்தோம், என்னத்த செஞ்சோம், அது எங்க இருக்கு அப்படின்னு கேலி பண்ணுகிறார்கள். ஆனா இவங்க வந்து அந்த அம்மா மரத்தை பார்த்து பேசணும்னு, பூவை பார்த்து பேசணும்னு, ஏ அப்பா பூவை பார்த்து பேசலாமா, மரத்தை பார்த்து பேசலாமா? கர்மியான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணாரு, அவர் அத்தி மரத்தை பார்த்து பேசினார். இனி ஒருவனும் ஒரு காலும் உன்னிடத்தில் கனியை புசிப்பதில்லைன்னு சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணாரு, ஆண்டவர் அந்த மரத்தை சபித்தார். அது போலவே அப்படியே நடந்தது. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாயின் வார்த்தையின் வல்லமையை அறிந்தவர்களாக, சுகத்தை பேசுகிறவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அடுத்தது பாருங்க, நம்ம இன்னொரு வசனத்துக்கு நேரா போவோம். நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 14வது வசனம், அதே அதிகாரத்துல 14வது வசனத்துக்கு போவோம். பாருங்க அந்த வசனத்துல என்ன சொல்றது பாருங்க, அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான், அவனவன் கைக்கிரியையின் பலனுக்கு தக்கதாக அவனுக்கு கிடைக்கும், அவனவனுக்கு கிடைக்கும். A man will be satisfied with good from the fruit of his words. எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய அவனவன் தன் தன் வாயின் பலனால் திருப்தி அடைவான். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நாம் நன்மைகளை பெற்றுக் கொள்வதற்கு, நம்முடைய கையின் பிரயாசங்கள் நன்மையாக இருப்பதற்கு, நம்முடைய பிள்ளைகள் நல்லா இருக்கிறதுக்கு, அவங்க ஒழுங்கா படிக்கிறதுக்கு, நம்முடைய காரியங்கள் நன்றாக நடப்புறதுக்கு நம்ம என்ன செய்யணும், நம்முடைய வாயின் பலனாலதான் திருப்தி அடைய முடியும். அப்படின்னா நம்முடைய வாய் நம்ம சொல்லக்கூடிய வார்த்தைகள் எவ்வளவு முக்கியம் என்பதை நாம் அறிந்து கொண்டிருக்க வேண்டும். இது எல்லாமே எதுக்காக சொல்றோம், நம்ம சொல்லும் போது இப்படிப்பட்ட நன்மைகளை உண்டாக்கக்கூடிய வல்லமை இருக்கிறதுனால, அது தெரியாம என்னத்தையாவது உளறிட்டு, என்னத்தையாவது புலம்பிட்டு, என்ன ஒரு அது பேர் என்ன, பெல்லும் இல்லாத பிரேக்கும் இல்லாதது மாதிரி அப்படியே அந்த வேர்பல் டயரியான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாம நம்முடைய வார்த்தைகளுக்கு அதனால் பலன் உண்டு, நம்முடைய வார்த்தைகளுக்கு வல்லமை உண்டு, அது கிரியை செய்யக்கூடியது, அது உயிர் உள்ளது, அது வந்து என்ன பண்ணுது, செத்து போனதை கூட உயிரடைய வைக்கக்கூடிய வல்லமை அதற்கு இருக்கிறது அப்படின்னு சொல்லி நாம் உணர்ந்தவர்களாய் நம்முடைய வாழ்க்கையில நாம் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய வார்த்தைகள் மிக மிக முக்கியம். இன்னும் சில காரியங்களை மட்டும் பார்ப்போம். நீதிமொழிகள் 10வது அதிகாரத்திலையும் இதை குறித்து சில காரியங்கள் இருக்கிறத பார்ப்போம். பத்தாவது அதிகாரம் நீதிமொழிகள் 10 12வது வசனத்துல இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாருங்க 10வது அதிகாரம் 12வது வசனமே பாருங்களேன். பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பாவங்களையும் மூடும். அடுத்தது பாருங்க, பகை விரோதங்களை எழுப்பும் அன்போ சகல பகையை உண்டாக்குகிற வார்த்தைகள் என்ன என்னத்தை உண்டாக்கும்? விரோதங்களை உண்டாக்கும். அன்பாக நாம் பேசுகிற வார்த்தைகள் இந்த விரோதங்களை மாற்றி அன்பினால் நிரப்போம். அடுத்த வசனம் பாருங்க, புத்திமானுடைய உதடுகளில் விளங்குவது ஞானம், மதிகேடனுடைய முதுகுக்கு ஏற்றது பிரம்பு. அப்போ நம்முடைய வார்த்தைகள் வந்து ஞானமுள்ள வார்த்தைகளை நாம் பேசுகிறவர்களா இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த அந்த ஞானம் உள்ள வார்த்தைகளை பேசினாதான் நம்ம என்ன விரும்புறோமோ, என்ன நம்ம நமக்கு வந்து நோக்கமோ, என்ன லக்கோ, அதை போய் அடைய முடியும். என்னத்தையாவது பேசிட்டு அது அது பேர் என்ன, ஒரு ஆலிசன் இந்த ஒண்டர்லேண்ட் அந்த கதையில அந்த ஒரு முயல் குட்டி வந்து கேட்கும், நான் வந்து எனக்கு போறதுக்கு நாங்க ஒரு இடத்துக்கு போகணும், அதுக்கு வழி என்ன அப்படின்னா, அந்த அதுக்கு மற்ற ஒரு முயல்னு நினைக்கிறேன் அவங்க கேட்பாங்க, நீ எந்த ஊருக்கு போகணும், அது பத்தி பிரச்சனை இல்லை, எந்த ஊரா இருந்தாலும் ஓகே, எந்த ஊரா இருந்தாலும் ஓகே அப்படின்னா, நீ எந்த ரோடு எடுத்தாலும் ஓகே, எனி ரோட் வில் கெட் யூ தேர் இஃப் யூ ஆர் நாட் பர்டிகுலர் அபவுட் த டெஸ்டினேஷன், இட் டசன்ட் ரியலி மேட்டர் இன் விச் ரோட் யூ ஆர் டிராவலிங். அது அந்த ரோடு எங்க போய் சேருதோ அந்த ரோடுக்கு, அந்த ஊருக்கு நீ போய் சேரலாம். ஆனால் ஆண்டவருடைய பிள்ளைகளாகிய நமக்கு ஆண்டவர் வாக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு நோக்கங்களை கொடுத்திருக்கிறார், நமக்கு திட்டங்களை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்ம எப்படிப்பட்ட வார்த்தைகளை தான் பேசணும்? அந்த நோக்கங்களுக்கு நேராக, அந்த வாக்கு தத்தங்களுக்கு ஏற்ற விதமாக, அந்த லக்குக்கு நேராக உள்ள வார்த்தைகளையே பேச வேண்டுமே தவிர, நம்ம வாயில வந்ததெல்லாம் பேசி ஆண்டவரை துக்கப்படுத்தக்கூடாது. அப்படி புத்திமானுடைய உதடுகளில் ஞானம் விளங்குகிறது அப்படின்னு பாத்துக்கணும். அதுக்கப்புறம் பாருங்க, இன்னும் உண்டு, சொற்களின் மிகுதியில் பாவம் இல்லாமல் போகாது, அது நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். அடுத்து வருஷம் பாருங்க 10:20, நீதிமானுடைய நாவு சுத்த வெள்ளி, துன்மார்க்கனுடைய மனம் அற்ப விலையும் பெறாது. நம்முடைய நாவு சுத்த வெள்ளியாக இருக்க வேண்டும். ஏற்ற சமயத்தில் பேசப்படுகிற வார்த்தை வெள்ளித்தட்டில் வைக்கப்பட்ட பொற்பழத்துக்கு சமானம் என்று ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அப்போ அது அந்த அது அது அந்த அந்த வார்த்தைகள் எப்படி வரும்? அது வந்து ஒரு புத்திமானுடைய நாவிலிருந்து தான் அது வரும், ஒரு நீதிமானுடைய நாவிலிருந்து தான் அப்படிப்பட்ட நல்ல வார்த்தைகள் ஏற்ற சமயத்துல அவர்களை தூக்கி நிறுத்தக்கூடிய, அவர்களை கட்டி எழுப்பக்கூடிய, உயிர் உண்டாக்கக்கூடிய, மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய, நல்ல விதத்தில் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளை யார் தான் பேசுவா? நீதிமான் தான் பேசுவா. உன்னையும் என்னையும் ஆண்டவர் நீதிமானாக மாற்றி இருக்கிறார். வாயில வந்தபடியெல்லாம் பேசுவதற்காக அல்ல, நம்முடைய வார்த்தைகளில் மிக மிக கவனம் உள்ளவர்களாக, நம்முடைய வார்த்தைகள் ஒரு கண்டெய்னர்ஸ் போல இருக்கிறது, அதுல வந்து பல காரியங்களை வைத்து அனுப்பக்கூடியதா இருக்கிறது, அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய மாற்றங்களை உண்டாக்கக்கூடியதா இருக்கிறது. சின்ன வயசுல வந்து ஒரு டீச்சர் உனக்கு வந்து அது உற்சாகப்படுத்துறதுக்காக, என்கரேஜ் பண்றதுக்காக, நீ எல்லாம் நல்லா கணக்கு செய்ய முடியும், உனக்கு அந்த ஞானம் இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு வார்த்தை அந்த பிள்ளைய எங்கேயோ கொண்டு போய் நிறுத்தினோம். அவன் மாதிரிலாம் ஒரு கொஞ்ச நாள் பார்க்கும்போது அவன் நாசால ஒரு சயின்டிஸ்டா உட்கார்ந்துருப்பான். அதுக்கு என்ன காரணம்னு பார்த்தா, அந்த ஒன்னாம் கிளாஸ்ல அந்த டீச்சர் அவனுக்கு சொன்ன ஒரு வார்த்தையாக இருக்கும். அந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளவு பெரிய வல்லமை இருக்கிறது அப்படின்னா, நம்ம வந்து நம்முடைய வார்த்தைகளுக்கு எப்படிப்பட்ட முக்கியத்துவம் கொடுக்கிறோம், எப்படிப்பட்ட வார்த்தைகளை நாம் பேசுகிறோம். ஆர் வி ரெஸ்பான்சிபிள் வித் ஆர் வேர்ட்ஸ் ஆர் ஆர் வி இர்ரெஸ்பான்சிபிள். பொறுப்போடு ஆண்டவருடைய நம்ம வார்த்தைகளை பேசுகிறோமா, அல்லது பொறுப்பு இல்லாமல் பேசுகிறேன், எனக்கு நான் அப்படித்தான் பேசுவேன், எனக்கு அப்படித்தான் வரும். நான்லாம் வந்து எதையும் என்ன பண்ணுவேன், மனசுல இருக்கிறது எதையும் உள்ளெல்லாம் வச்சுட்டு உடனே என்ன பண்ணிடுவேன், எல்லாத்தையும் வெட்டி கவுத்திடுவேன் அப்படின்னு பேசினா, அப்படி பேசுகிறவர்கள் அவர்களை சுற்றி பார்த்தா என்ன இருக்கும், தே வில் பி ஃபில்ட் வித் ஹியூபிரஸ், அவர்களால் கட்டி எழுப்ப முடியாது, அவர்கள் வெட்டி சாய்க்கிறவர்களாக உடைத்து போடுகிறவர்களாகத்தான் இருப்பாங்க. ஆனா உன்னையும் என்னையும் ஆண்டவர் கட்டி எழுப்புகிறவர்களாக அழைத்திருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கொடுத்த நோக்கத்தை நிறைவேற்றுவது மட்டுமல்ல, நம்மோடு இருக்கிறவர்களுடைய வாழ்க்கையில் ஆண்டவருடைய திட்டங்களை நிறைவேற்றுவதற்காகவும் நம்முடைய வார்த்தைகளை கொண்டு நாம் அவர்களை கட்டி எழுப்பும் போது அவர்களுடைய வாழ்க்கையில அவங்க என்ன சொல்லுவாங்க, அன்னைக்கு அந்த சமயத்துல ஒரு வார்த்தை, அவர் ஒரு வார்த்தை சொன்னாரு, அந்த வார்த்தையை நான் வந்து இன்னைக்கு வரைக்கும் அது எனக்கு நான் நினைச்சுக்கிட்டே இருக்கேன், அப்படியெல்லாம் என்கிட்ட சொல்லி இருக்கிறத நானே கேட்டிருக்கேன். அப்போ அந்த வா அது ஏன் அப்படி அந்த வார்த்தை அவ்வளோ பெரிய ஒரு வித்தியாசத்தை உண்டாக்கினது, ஏன்னா இந்த வார்த்தை கவனமாக பேசப்பட்ட வார்த்தை, யோசித்து பேசிய வார்த்தை, ஆண்டவருடைய சமூகத்திலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தை. கர்மியான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளில் நாம் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார். நம்முடைய வார்த்தை இதுவரைக்கும் எப்படி இருந்துச்சோ பரவாயில்ல, இதுவரைக்கும் நம்ம எப்படி பேசினோமோ அது கடந்தது கடந்தது தான், இனிமே நம்ம அதை போய் ஒன்றும் செய்ய முடியாது, அதை போய் மாற்ற முடியாது. ஆனால் நம்ம என்ன செய்ய முடியும், வி கேன் ஸ்டில் மேக் அ டிஃபரன்ஸ், வி கேன் ஸ்டில் சேஞ்ச். 80 வயசுல மோசேயை கொண்டு ஆண்டவரால் அவ்வளோ பெரிய காரியம் செய்தால் யாரை கொண்டும் ஆண்டவருக்கு செய்ய முடியும். அப்ப ஆனா அவங்க என்ன செய்யணும், நம்ம என்ன செய்யணும், ஆண்டவரே இது வரைக்கும் நான் வந்து இரெஸ்பான்சிபிளா பட்டை குத்து போல தேவையில்லாத பொறுப்பு இல்லாத கவனம் இல்லாத வார்த்தைகளை நான் பேசிட்டேன், ஆண்டவரே இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு கவனம் உள்ளதாய், மற்றவர்களை கட்டி எழுப்புகிறதாய், மற்றவர்களை தூக்கி விடுகிறதாய், மற்றவர்களை தைரியப்படுத்துகிறதாய், மற்றவர்களுக்கு விசுவாசத்தையும் நம்பிக்கையும் ஆண்டவரே என்னுடைய அன்பையும் கொண்டு வருகிற வார்த்தையாக இருந்தா மட்டும் பேசுவேன், இல்லைனா என் வாய் இருக்க மூடிக்கொள்வேன் என்று நாம் தீர்மானம் எடுக்க வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கிறோம். இன்னொரு ஒரு ஒரு வசனம் இப்போ நீதிமொழிகள்ல உண்டு, அதாவது பேசாமல் இருந்தா பேதையும் ஞானி என்று எண்ணப்படுவான். பல நேரங்கள்ல நம்ம பேசாம இருந்தாலே நல்ல பேரை வாங்கிட்டு வந்துடலாம், பேசிதான் நம்முடைய பேரையும் கெடுத்துக்கிறோம், நம்முடைய எல்லாத்தையும் எடுத்துக்கிறோம். அப்போ ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை தாழ்த்துவோம், ஆண்டவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம், ஆண்டவரே நான் உமக்கு பிரியமான வார்த்தைகளை மாத்திரம் பேச வேண்டும், மற்றவர்களை கட்டி எழுப்பக்கூடிய வார்த்தைகளை மட்டும் பேச வேண்டும், அது பேசுகிற வார்த்தை உம்முடைய வார்த்தையாக மட்டுமே இருக்க வேண்டும். இப்படியெல்லாம் ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தீர்மானம் எடுத்து அதை பயிற்சிக்க ஆரம்பித்தான் என்றால் உலகம் ஒரே நாளிலே சுவிசேஷமயமாகிவிடும். ஒவ்வொரு கிறிஸ்தவனும் இந்த தீர்மானத்தை எடுத்து ஆண்டவர் பேசினா ஆண்டவருடைய வார்த்தையை பேசுவேன், இல்லைன்னா ஒன்றும் பேச மாட்டேன், எஸ் நோ இது தவிர வேற எதையுமே பேச மாட்டேன்னு முடிவெடுத்தாங்கன்னா தேவனுடைய ராஜ்யம் இந்த உலகத்தில் அப்படியே ஸ்தாபிக்கப்படுவது நம்ம கண்கூடா பார்க்க முடியும். இந்த கன்மையான சோதனை சகோதரிய, ஒரு நிமிஷம் உங்களை மூடி ஆண்டவருடைய கருத்துல ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே இதுவரைக்கும் பேசின வார்த்தையை மன்னி, இனி பேசுகிற வார்த்தைகள் உமக்கு பிரியமான வார்த்தைகளா, ஞானமுள்ள வார்த்தைகளா, நன்மையான வார்த்தைகளா, ஆண்டவரே அன்பையும் சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் விடுதலையையும் நம்பிக்கையும் கொடுக்கிற அப்படிப்பட்ட வார்த்தைகளாய், நாணேற்றுகிற கசப்பான வார்த்தைகளை பயன்படுத்தாமல் நல்ல வார்த்தைகளாய் பயன்படுத்தி ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையிலும் மற்றவருடைய வாழ்க்கையிலும் மாற்றத்தை உண்டாக்குறவனாய் நான் காணப்பட எனக்கு உதவி செய்யும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். எல்லாத்துலையும் நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு நாமத்தில் ஜெபம் எழுப்பினாவே ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தொடர்ந்து என்னோடு கூட இணைந்திருங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த செய்தி உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்தால் தயவு செய்து இதை மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுவது உங்கள் சகோதரன் சந்தோஷ். ஹல்லேலூயா.